2018 ஆண்டு ஜனவரி மாத தென்றல் இதழில் செனவாங் மலேசியாவிலிருந்து என் துளசி அண்ணாமலை அவர்கள் எழுதியுள்ள தங்கத்தின் தேன் கூடு என்னும் கதை சிறுகதை பகுதியில் இடம்பெறுகிறது. ஒலிவடிவும் சரஸ்வதி யாகராஜன், பாஸ்டன். தாத்தா என்று கூவிக்கொண்டே பாலர்பள்ளி வாசலில் இருந்து வெளிப்பட்ட பேரப்பிள்ளையை ஆவலுடன் கையில் ஏந்தி அணைத்துக் கொண்டார் திருமூர்த்தி. 5 வயதை நிரம்பிய பேரன் கார்த்திகேயன் இன்னும் மழலை மாறாமல், தாத்தா இன்னைக்கு ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா என வினவினான். அவனை முத்தமிட்டார் திருமூர்த்தி. என்ன சொன்னாங்க என் செல்ல குட்டிய என்றவர் அவனுடைய தோளில் இருந்த புத்தக பையை வாங்கி கொண்டு காரை நோக்கி நடந்தார். பேரனுக்கு தாத்தாவின் அணைப்பில் தோளளவு உயர்ந்து நரைமுடியை உராசியவாறு நடப்பது மிகவும் பிடிக்கும். அதிலும் அவருடைய கன்னத்தில் துளிர்க்கும் வியர்வை பொடி வைரங்களாக மின்னுவதை பார்க்க பிடிக்கும். அந்த பொடிகளை தொட்டு உடைத்து கன்னத்தில் கோலம் போட பிடிக்கும். அந்த வியர்வையின் வாசம் பிடிக்கும். கரடுமுரடாக இல்லாமல் மென்மையாக இருக்கும் அவருடைய சருமம் மிகவும் பிடிக்கும். பேரனை வெள்ளை அவான்சாவின் முன்னிருக்கையில் அமர்த்தி பாதுகாப்பு பட்டையை பொருத்தினார். பின்னர் புத்தக பையின் இருக்கையில் வைத்துவிட்டு ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு பாதுகாப்பு பட்டையை அணிந்து கொண்டார். மறக்காமல் குழந்தைகள் பூட்டையும் அழித்துவிட்டு பேரனை பார்த்து சிரித்தார். போலாமா என வினவ பேரனும் சரி என்பது போல நான்கு விரல்களை மடக்கி கட்டை வேலை உயர்த்தி காட்டி சிரித்தான். காரை இயக்கி வேகத்தை கூட்டினார். இப்ப சொல்லு ஐயே என்ன சொன்னாங்க?
நானு ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்க,
பேரன் பெருமையாக சொல்லிவிட்டு சிரித்தான். அவனுடைய கேசத்தை அன்புடன் தடவி கொடுத்தார் திருமூர்த்தி. பேரனின் சிரிப்பும் பேச்சும் அவருடைய மன இறுக்கத்தை தளர்த்தியது. மனம் லேசானது. பேரனின் பாலர் பள்ளியில் அருகிலேயே இருந்த ஆரம்ப தமிழ் பள்ளி வாசலில் காரை தேக்கினார். காரை விட்டு இறங்கி கதவுகளை திறந்து வைத்த 10வது நிமிடத்தில் மூத்த மகன் குணாளனின் இரு பிள்ளைகளும், 2வது மகன் சுந்தரத்தின் பெண்ணும் பிள்ளையும், 3வது மகன் பரதனின் பெண்ணும் ஓடி வந்தனர். அனைவரையும் காருக்குள் பத்திரமாக அமரச் செய்த பின் காரை செலுத்தினார் திருமூர்த்தி. தாத்தா எல்லார் வீட்லயும் முறுக்கு பிஸ்கட் செஞ்சிட்டாங்களாம், நம்ம வீட்டுல மட்டும் ஒண்ணுமே செய்யலையே, ஏன் தாத்தா? பேரப்பிள்ளையின் கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியாம யோசித்தார். பின்னர் அதனால் என்ன, இன்னைக்கு பாட்டியிடம் சொல்லி முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாமே என்றார். உடனே ஹாயா என்ற கூச்சல் எழுந்தது. வீட்டை நெருங்கும் போது மூத்த மகனின் மகளும் 2வது மகனின் மகளும் பள்ளி பேருந்தில் வந்து இறங்கினர். அவர்கள் இடைநிலை பள்ளியில் பயில்பவர்கள். அவர்களும் தாத்தாவை பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வினவியவாறே கார்த்திகேயனை கீழே இறக்கிவிட்டார். தாத்தா நாளையிலிருந்து பள்ளிக்கூடம் விடுமுறை, அதனால இன்னைக்கு சீக்கிரமே அனுப்பிவிட்டாங்க சொல்லிவிட்டு அவர்கள் வீட்டுக்குள் சென்று விட்டனர். அவர்களை தொடர்ந்து மற்றவர்களும் செல்ல திருமூர்த்தி மட்டும் வாசலிலேயே சற்று தயங்கி நின்றார். காலையில் கூட மனைவி தங்கம் அவரிடம் சரிவர பேசவில்லை என்பது மனதை நிறுத்த வீட்டுக்குள் வந்தார். கூடத்தில் யாரையும் காணவில்லை. உணவு கூடத்தில் கூச்சலாக இருந்தது. உடையை மாற்றி கைலியும் பனியனும் அணிந்து கொண்டு வந்தார். கையில் நாளிதழை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தார். அவரை உணவு உண்ண அழைக்க வந்த தங்கம் பட்டென்று நாளிதழை பறித்து அருகிருந்த மேசையின் மீது வைத்தாள். முகத்தில் கடுமை தெரிந்தது. உங்களுக்கு பசிக்கலையா? வந்து சாப்பிடுங்கள் என்று கட்டளை ஏற்றுவிட்டு நகர்ந்தாள். அவள் சுபாவம் அறிந்ததுதானே. மௌனமாக அவளை பின்தொடர்ந்தார். உணவு கூடத்தில் பிள்ளைகள் சலசலத்துக் கொண்டிருந்தனர். பெரிய பெண் பிள்ளைகள் அனைவருக்கும் தட்டு வைத்து உணவு பரிமாறினர். திருமூர்த்தியும் மெல்ல உண்ணத் தொடங்கினார். ஆனாலும் பேரப்பிள்ளைகள் விடுவதாக இல்லை. மெதுவாக அவரிடம், தாத்தா முழுக்கு பிஸ்கட் செய்ய பாட்டிக்கிட்ட சொல்லுங்க என்று கிசு கிசுத்தனர். திருமூர்த்தி பதில் சொல்லும் முன்பே, இந்த வருஷம் எப்படி முறுக்கு சொல்லுவாங்கன்னு நானும் பாக்குறேன், பேசாம சாப்பிடுங்க என்று அதட்டினாள் தங்கம். பாட்டியின் குணாதிசயம் பேரப்பிள்ளைகளுக்கு அத்துப்படி. அவர்கள் பாட்டியின் கோபத்தை லட்சியம் செய்யாமல் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தனர். செய்யலாம்ப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, திருமூர்த்தி அவர்களை சமாதானம் செய்தார். இதுவரையில் கட்டுக்கோப்பாக இருந்த குடும்ப உறவுகளில் இப்போது ஏன் விரிசல்? ஒருவேளை உணவையாவது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உண்ண வேண்டும் என்ற கொள்கையை திருமூர்த்தி சிறுவயது முதலே கடைபிடித்து வருகின்றார். ஆனால் கடந்த 2 மாதங்களாகத்தான் அந்த கொள்கை ஆட்டம் கண்டுவிட்டது. தங்கத்தின் தள்ளாமை எந்த உணவையும் பாரம்பரிய முறையில் தயாரிக்க வேண்டும் என்ற அவருடைய பிடிவாதத்தை உடைத்தெறிந்து விட்டது. அவளை குறை சொல்ல முடியாது. ஆரோக்கியமாக இருந்த வரையிலும் அவர் விரும்பிய உணவு வகைகளையெல்லாம் தட்டாமல் சமைத்து தந்தாள். ஆனால் குடல் புண் அறுவை சிகிச்சை செய்த பின்னர் அவளால் முன்போல் ஓடியாடி வீட்டு பணிகளை செய்ய முடியவில்லை. அதனால் அவளை கடிந்து கொள்ளாமல் கூடுமான வரையிலும் அவளுக்கு ஆதரவாகவே இருந்து வந்தார் திருமூர்த்தி. ஆயினும் இந்த நாக்குக்கு அது புரியாமல் சில சமயங்களில் போராட்டத்தில் இறங்கி விடுகிறதே, என்ன செய்ய? அவள் உள்ளத்தில் விளைந்துள்ள கோபத்தை அறியாத திருமூர்த்தி தக்க நேரத்தில் தக்க முடிவெடுத்து இந்த பிரச்சனையை களைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். திருமூர்த்தி இளவயதிலேயே 7 ஏக்கர் திட்டத்தில் நிலத்தை வாங்கி அதில் தென்னை வாழை பப்பாளி மரங்களை 5 ஏக்கரிலும் கத்தரி மிளகாய் பயிற்றங்காய் தக்காளி கீரை முதலான காய்கறிகளை மீதமுள்ள 2 ஏக்கரிலும் பயிர் செய்திருந்தார். ஆரம்பத்தில் அவருடைய உழைப்புக்கு தங்கமும் அவருடைய சகோதரியும் மட்டுமே உறுதுணையாக இருந்தனர். பிள்ளைகள் வளர்ந்து கை கொடுக்கும் வரை அவர் கடுமையாகத்தான் உழைக்க வேண்டி இருந்தது. ஆனால் அந்த உழைப்பு வீண் போகவில்லை. அருகிலேயே 2 ஏக்கர் தரிசு நிலம் மிக குறைந்த விலைக்கு வந்தது. அதையும் தவணை முறையில் வாங்கி இந்த வீட்டை கட்டினார். ராகினியையும் ரேவதியையும் தவிர மற்ற அனைவருக்குமே இங்குதான் திருமணமானது. காலையில் பேரப்பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு திருமூர்த்தி அவர்களோடு காய்கறி தோட்டத்தில் வேலை செய்வார். அவருக்கு வயதாகிவிட்டது என்று பிள்ளைகள் தடுத்தாலும் அவர் சுறுசுறுப்பாகத்தான் இருந்தார். 2 நாட்கள் கழிந்து ஒரு பௌர்ணமி இரவு வீட்டுக்கு வெளியே இருந்த தோட்டத்தில் பெரிய பாய்கள் போடப்பட்டிருந்தன. பேரப்பிள்ளைகள் தமது தாய்மார்களுக்கு உதவியாக பாயின் நடுவில் உணவு பதார்த்தங்கள் அடங்கிய பாத்திரங்களை கொண்டு வந்து வைத்தனர். தட்டுகளும் குடிநீர் கொண்ட நெகிழி பாட்டில்களும் தம்ளர்களும் வரிசையாக வைக்கப்பட்டன. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அந்த இல்லத்தில் தவறாது நடைபெறும் இனிய நிகழ்ச்சி நிலாச்சோறு. ஆரம்பத்தில் மருமகள்களுக்கு என்னவோ போயிருந்தாலும் பின்னர் அவர்களும் அந்த நாளை வெகுவாக எதிர்பார்த்து அதற்காகவே 1-2 பதார்த்தங்களை கூடுதலாக சமைப்பார்கள். எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது இளைய மகன் பாரதி கீதாவை திருமணம் செய்து கொண்டு வரும் வரை. அதற்கு பிறகுதான் இந்த முறைப்பு கோபம் எல்லாமே பொறாமையா, அல்லது அவள் தங்களை போல் அல்லாமல் தொழிற்சாலையில் சொகுசாக வேலை செய்கின்றாள் என்ற தாழ்வு மனப்பான்மையா? திருமூர்த்தியை சுற்றி பேரப்பிள்ளைகள் அமர்ந்து கொண்டனர். வழக்கமாக தங்கமும் அவரோடுதான் அமர்வாள். இன்று ஏனோ தயங்கி தவித்து ஒதுங்கி நிற்கிறாள். மூத்த மருமகள் ராதா பெரியவர்கள் அனைவருக்கும் வட்டமான பெரிய தட்டை வைத்து கதம்ப சாம்பார் சாதத்தை பரிமாற, 2வது மருமகள் காயத்தை புடலங்காய் கூட்டும் அப்பளமும் பரிமாறினாள். 3வது மருமகள் ஷாமளா நெல்லிக்காய் மாங்காய் இஞ்சி ஊறுகாய்கள் இனிப்பு தக்காளி பழக்கூழ் வாழைப்பூ உசிலி எல்லாம் பரிமாறினாள். பெண் பேர குழந்தைகள் கார உருளைக்கிழங்கு சீவல் பொரியல்களை பரிமாறினர். சிறுவர்களின் கைகளில் அவை நொறுங்கி கலகலத்தன. திருமூர்த்தி தன் மகள் ராகினியையும் ரேவதியையும் பார்த்தார். அவருடைய பார்வையின் பொருளை உணர்ந்தவள் போல, அப்பா நாங்கள் அம்மாவுடன் அமர்ந்து கொள்கிறோம் என்றாள் ரேவதி. திருமூர்த்திக்கு அந்த பதில் அதிருப்தியை உண்டு பண்ணினாலும் அதை வெளிக்காட்டாமல் தன்னுடைய 3 பிள்ளைகளை பார்த்தார். அவர்களும் தங்களுடைய தகப்பனின் பார்வையின் பொருள் உணர்ந்தவர்களாக, அப்பா நாங்கள் இப்படியே அமர்ந்து கொள்கிறோம் என்று காலியாக இருந்த பாயை காட்டினார்கள். அவர்களுடைய பதிலை பெரிதும் ரசித்தவராக பேரப்பிள்ளைகளை பார்த்து, கண்ணுங்களா நாம் உண்ண ஆரம்பிக்கலாமா என வினவினார். ஓ என்று பெரிதாக அவர்கள் சத்தமிட்டனர். எல்லோரும் கைகளை நெஞ்சுக்கு நேராக குவித்து இந்த இனிய உணவை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். எங்கே பாடுங்கள். திருமூர்த்தியின் அன்பு கட்டளைக்கு இணங்க பிள்ளைகள் அனைவரும் விழிகளை மூடி கைகளை குவித்து அன்னம் பாலிக்கும் எனும் திருமுறையை பாடினர். பெரியவர்களும் சேர்ந்து கொண்டனர். பாடல் முடிந்தது. நல்லது, இப்போது உண்ணலாம். திருமூர்த்தியின் முன்னால் இருந்த தட்டில் சாம்பார் சாதம் சற்று அதிகமாக இருந்தது. அவர் சாதத்துடன் உசிலியையும் கூட்டையும் சேர்த்து பிசைந்து முதலில் கடைசி பேரன் கார்த்திகேயனுக்கு ஊட்டிவிட்டார். பின்னர் தன் முன்னால் நீண்ட ஒவ்வொரு பேரப்பிள்ளை உள்ளங்கையிலும் சாதத்தை உருட்டி வைக்க அவர்களும் ரசித்து உண்டனர். தங்கத்துக்கு கூட மன இறுக்கம் சற்று தளர்ந்தது. நல்ல நிலவொளியில் மனங்கள் லேசாகி விடும் என்பார்களே, அது மிகவும் சரியே. தங்கம் தன் தட்டை எடுத்துக்கொண்டு எழுந்து வந்தாள். முதலில் தனது 3 பிள்ளைகளுக்கும் தன் கையால் ஊட்டிவிட்டாள். பேரப்பிள்ளைகள் அவள் மனதை நோகடிக்காமல் சிறிதளவு உணவை வாங்கிக் கொண்டனர். அந்த வேளையில் தன் செல்ல பிள்ளையான கடைக்குட்டி பாரதி அங்கில்லையே என இதயம் ஏங்கியது. திருமணம் முடிந்து 2 மாதங்களே ஆகியிருந்தன. 2 நாட்களுக்கு முன்பு கீதாவின் தந்தைக்கு உடல்நலமில்லை என்று வந்த செய்தியை தொடர்ந்து பாரதியும் கீதாவும் அங்கே போய்விட்டார்கள். சம்பந்தியின் நிலை அபாயத்தை கடந்து விட்டாலும் 1-2 நாட்கள் அருகில் இருந்து பார்த்து விட்டு வாருங்கள் என்று திருமூர்த்தி கூறியிருந்தார். அது தங்கத்துக்கு முற்றாக பிடிக்கவில்லை. அவளுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக மகனையும் மருமகளையும் போக வேண்டாம் என்று தடுக்க முடியுமா? மருமகளை பார்த்தார். அவர்கள் தமது கணவன்மாரோடு மகிழ்வாக உணவருந்திக் கொண்டிருந்தனர். இதில் தனித்து நின்றது 2 மகள்கள் மட்டுமே.
இதை இப்படியே விட்டுவிட முடியாது. முதலில் மருமகள்களை அழைப்போமே. அம்மா ராதா, இன்றைக்கு யாருடைய சமையல் வெகு சுவையாக இருக்கிறது. காய்கறிகளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கலாம் என்றார். அத்தைதான் சமைச்சாங்க மாமா. எல்லாம் நம்ம தோட்டத்து காய்கறிகள் தான். கத்தரிக்காய், வெள்ளரி, கேரட், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் என்று ஐந்து வகையான காய்கறியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்திருக்கிறோம் என்றால் ராதா கலகலப்பான குரலில், மாமா என்னுடைய சமையல் வாழைப்பூ கடலப்பருப்பு உசிலி, ஷாமலா இனிப்பு தக்காளி பழக்கூழ் செய்தாள், மற்றதெல்லாம் அத்தை தான் செஞ்சாங்க என்றாள் காயத்ரி. ஏமா, உங்க அத்தையை ஏன் தொந்தரவு செய்தீர்கள்? அவளே உடம்புக்கு முடியாதவளாச்சே. திருமூர்த்தியின் விழிகள் பரிதாபத்துடன் மனைவியை நோக்கின. அதற்கு மருமகளிலிருந்து பதில் வரவில்லை, மாறாக தங்கம் குரல் கொடுத்தாள். எனக்கு உடம்பு நன்றாகத்தான் இருக்கிறது. இன்னும் நாலு வீட்டு கல்யாண விருந்துக்கு சமைப்பேனாக்கும். அவளுடைய பதிலால் திருமூர்த்தி சமாதானம் அடைந்தார். மனம் ஒரு முடிவுக்கு வந்தது. இதுவே நல்ல தருணம். தங்கம், இப்படி வந்து என் பக்கத்தில் உட்கார். ராகினி ரேவதி, இப்படி நெருங்கி வாங்க என்று அவர்களை அருகில் அமர வைத்துக் கொண்டார். தங்கத்துக்கு ஒரு வாய் சாதம் ஊட்டிவிட பேரப்பிள்ளைகளோ என்று சிரித்தனர். தங்கம் நாணத்துடன் சிரித்தாள். தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நீ இன்னும் பலகாரம் செய்யவோ, துணிமணி வாங்கவோ, வீட்டை சுத்தம் செய்யவோ எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லையே. நீதானே எல்லாவற்றையும் முடிவு செய்வாய். ஏன் எதையும் காணாமல் இருக்கின்றாய்? தங்கம் பதில் சொல்லும் முன்பே புது மருமகளை தீபாவளிக்கு தாய் வீட்டு விருந்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதற்கு பலகாரம் பட்சணம் எதுவும் செய்த மாதிரி தெரியவில்லை. துணிமணி எடுக்கவில்லை. தீபாவளிக்கு இன்னும் இரண்டு வாரம் தானே இருக்கிறது. என்னதான் முடிவு செய்திருக்கின்றீர்கள் மாமியாரும் மருமகள்களும் என்றார் மேலும். தங்கம் இந்த கேள்வியை எதிர்பார்த்தே இருந்தாள். சற்றே நிதானித்தாள். சில நாட்களாகவே சொல்ல முடியாது சலிப்பு. எதற்காக இந்த பாடுபட வேண்டும்? நான் மட்டும்தான் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டுமா? மற்றவர்களுக்கு அந்த அக்கறை இல்லையா? பெற்ற பெண்களும் சரி மருமகளும் சரி யாராலும் எனக்கு உதவி இல்லை. சே, என்ன வாழ்க்கை! மூன்று மருமக்களையும் குறையேதும் சொல்ல முடியாது. குடும்பத்துக்கு சொந்தமான காய்கறி தோட்டத்தில் தான் பிள்ளைகளும் மருமக்களும் வேலை செய்கின்றார்கள். அவர்களோடு இன்னும் ஐந்து வேலையாட்கள் வேலை செய்கிறார்கள். மருமக்கள் பலகாரம் செய்வதில் தனக்கு உதவவில்லை என்று கோபப்பட முடியவில்லை. அந்த இயலாமையே சலிப்பை ஏற்படுத்துவதை தவிர்க்கவும் முடியவில்லை. திருமூர்த்தி மீண்டும் அதே கேள்வியை கேட்டார். மூன்று மருமக்களும் உன்னிப்பாக கவனித்தனர். அவர்களையும் ஒரு பார்வையால் நினைத்த தங்கம் சற்று நிதானித்து பதில் சொன்னாள். எங்க, புது மருமகள் தலை தீபாவளிக்கு அவளோட தாய் வீட்டுக்குத்தானே போக போகிறாள். அதற்காக நாம் எதற்கு பலகாரம் பட்சணம் செய்து கொடுக்கணும்? தேவையில்லைங்க என்றாள் அழுத்தமாக. அதை கேட்டதும் மூன்று மருமக்களும் அர்த்த புஷ்டியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுடைய கணவர்மார்களோ இந்த பதிலை காதில் வாங்காதது போல உணவில் கவனமாக இருந்தனர். திருமூர்த்திக்கு மனைவியின் பதில் லேசாக கோபத்தை ஏற்படுத்தினாலும் அவரும் நிதானித்தார். தங்கம், நீ என்ன பேசுகிறாய்? நமக்கு நாலு ஆண் மக்கள், இரண்டு பெண் பிள்ளைகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இல்லம்மா, நமக்கு ஆறு பெண் பிள்ளைகள். நம் வீட்டுக்கு என்றைக்கு அவர்கள் மருமக்களாக வந்தார்களோ அன்றைக்கே அவர்கள் நம்முடைய மகள்களாகி விட்டார்கள். ஒரு தகப்பன் தன் பெண்ணை இன்னொருவனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்து விட்டால் அந்த கன்னியை தானமாக வழங்கி கொண்ட மாப்பிள்ளை அந்த கன்னியின் தகப்பனை தன்னுடைய தகப்பனாக நினைத்து அவருக்கு மரியாதை செய்து வணங்க வேண்டும். நம்ம பாரதியும் அந்த நியதிப்படிதான் தன்னோட மாமனாரை பார்க்க போயிருக்கிறான். நமக்கும் அதுதான் நியதி. நாளைக்கு உன்னுடைய பெண்கள் திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு சென்றால் இதையெல்லாம் ஒரு சம்பந்தியாக நீ எதிர்பார்க்க மாட்டாயா? சொல்லு. தங்கம் வாயடைத்து போனாள். மருமக்களோ கண்களில் நீர் கசிய மாமனாரை பார்த்தார்கள். அவர் தங்களை மகளாக பாவிக்கும் மாண்பு அவர்களுடைய மனதை நெகிழச் செய்தது. யாரும் எதுவும் பேசும் முன்பே திருமூர்த்தி தொடர்ந்தார். அம்மா ராதா, உன்னுடைய தலை தீபாவளிக்கு பலகாரம் பட்சணம் நெக்லஸ் பட்டு துணிமணி எல்லாம் சீர்வரிசையாய் கொடுத்துத்தானே உன் தாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்தோம். உனக்கு மறந்து போச்சா? அம்மா ஷாமலா, காயத்ரி, நீங்களும் சொல்லுங்களேன். உங்களுக்கும் அதே சிறப்பு தானே செய்தோம். இப்போது அதையெல்லாம் புது மருமகளுக்கு நீங்கள் தானே எடுத்து செய்ய வேண்டும். இந்த பாரம்பரியம் உங்களிடம் இருந்துதானே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் செல்ல வேண்டும். அதை ஏனம்மா மறந்தீர்கள்? மாதம் ஒரு முறை நாம் எல்லோரும் இப்படி ஒன்றாக அமர்ந்து உண்ண வேண்டும் என்று வலியுறுத்துவது எதற்காக அம்மா? சிந்தித்து பாருங்க. நாள் முழுவதும் காய்கறி தோட்டத்தில் வேலை செய்துவிட்டு அலுத்து போய் வரும் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளோடும் கணவரோடும் மகிழ்ச்சியோடும் கழிக்க ஒரு பொழுது இது. இதில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா? இந்த பாரம்பரியத்தை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டாமா? தங்கம், பாரதி மட்டும்தான் உன் பிள்ளையா? மற்றவர்கள் உனக்கு சொந்தம் இல்லையா? நீ உன்னுடைய அன்பை பரவலா எல்லோருக்கும் கொடுக்கணும். உன்னுடைய கோபம் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் காயப்படுத்துவதை நீ உணர்ந்தாயா? இது உன்னுடைய அழகான தேன் கூடு இல்லையா? இதை கரையாமல் பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்பது மறந்து போச்சா? தங்கம் திடீரென்று ஆழ்ந்த தூக்கத்தினின்று விழித்தாற் போல் அவரை பார்த்தாள். சொல்ல வார்த்தையின்றி ஊமையாகி போனாள். மருமக்களும் அவருக்கு நல்ல சொற்களை தேடத் தொடங்கிய வேளை மகள்களிடமிருந்து வாய் திறந்தனர். அப்பா, தீபாவளிக்கு எங்களுக்கு நெக்லஸ் வாங்கி தருவதாக சொன்னீர்கள், மறந்து விட்டீர்களா? இது ராகினி. அப்பா மருமகளை பற்றி மட்டும்தான் கவலைப்படுகிறார், எங்களை பற்றி நினைக்கவே இல்லை என்றாள் ரேவதி. தங்கம் அவர்கள் இருவரையும் வெடுக்கென்று முறைத்தாள். அவள் பதில் சொல்ல வாயெடுத்தாள். அதற்குள் திருமூர் இடைமறித்தார். இரு தங்கம், அவர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையைத்தானே முன்வைக்கிறார்கள். அம்மா ராகினி, ரேவதி, தீபாவளிக்கு உங்களுக்கு கட்டாயம் நெக்லஸ் வாங்கி தரேம்மா. ஆனால் நீங்களும் உங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் இல்லையா? முதல்ல உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறதே அந்த கையளவு குட்டிச்சாத்தான், அதை தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க. தினமும் வீட்டு வேலைகளில் அல்லாடி கொண்டிருக்கிற அம்மாவுக்கு சமையலில் உதவி செய்யுங்க, பலகாரம் செய்ய உதவுங்க. உங்க மூன்று அண்ணிமார்களும் காலையில் காய்கறி தோட்டத்துக்கு போனால் பொழுது போய்த்தானே வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒத்தாசையா தேத்தண்ணி கரை கொடுங்க, சாப்பிட ஏதாவது பலகாரம் செய்து கொடுங்க. உங்க மூன்று அண்ணன்மார்களும் தினமும் காய்கறி தோட்டத்திலும் தென்னந்தோப்பிலும் வாழைத்தோப்பிலும் கஷ்டப்படுகிறார்களே, அவர்களுக்கு உதவுங்க. தினமும் பறிக்கிற காய்கறிகளை துணியால் துடைத்து சுத்தம் பண்ணி மூட்டையாக கட்ட உதவி செய்யுங்க. பேரப்பிள்ளைகளை சாயங்காலம் குளிக்க வைத்து புது துணி மாட்டி சாப்பிட வையுங்க. அவங்களுக்கு பாடத்தில் உண்டாகும் சந்தேகங்களை சரி செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேலா குடும்ப உறவுகளை பாசமா அழைக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் பாருங்க, நீங்க கேட்காமலே நெக்லஸ் என்ன, காப்பு, மோதிரம் எல்லாமே வாங்கி தரேன். தீபாவளி மட்டுமல்ல, எல்லா பண்டிகை நாட்களுமே நம்முடைய உறவுகளை அடையாளம் கண்டு அன்பு செலுத்த வேண்டிய நாள்தான். அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க வாழப்போகும் இடம் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும். முதன்முறையாக தந்தை சற்று வித்தியாசமாக பேசுவதாக உணர்ந்தனர் பெண்கள். தாயிடம் திரும்பினர். அவளோ அவர்களை கண்டுகொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சூழ்நிலை சற்று இறுக்கமாக மாறிக்கொண்டிருந்த போது பேரன் கார்த்திகேயன் எழுந்து தாத்தாவின் கழுத்தை கட்டி கொண்டான். தாத்தா, அத்தைக்கு மட்டும்தான் நெக்லஸா, எனக்கு இல்லையா என்று கேட்க அனைவருமே கொல்லென்று சிரித்து விட்டனர். பேரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தாத்தாவிடமே திரும்பினான். அங்கே சிரிப்பொலி அலையலையாக பரவியது. திருமூர்த்தியின் உள்ளத்தில் மகிழ்ச்சி பூக்கள் மத்தாப்பாக சிதறின. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.